வணக்கம், நான் உங்க சாய் பிரியா. ஆரோவில் ரேடியோல இப்ப நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம கேட்க போறது, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் 9வது கதை, அக்னி மூலையின் அறை, பெண்களுக்கெல்லாம் சிறை. வாங்க கேட்கலாம். அன்று திருச்சியிலிருந்து வந்த மலைக்கோட்டை ரயில் காலை 5:30 மணிக்கு எழும்பூரில் வந்து நின்றபோது உதிர்ந்த பயணிகளில் நானும் ஒருத்தி. அதிகாலை குளிரில் ஆட்டோ பிடித்து வீடு நோக்கி பயணிக்கும் போது வீதிகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த அதிகாலையில் தெருவில் இருக்கிறார்கள்? ஏதேதோ கோச்சிங் வகுப்புகளுக்கு போகும் +2 பிள்ளைகள், இன்ஜினியரிங் கல்லூரி பேருந்துக்காக காத்திருக்கும் இளைஞர்கள், அதிகாலையிலேயே கிளம்பும் சாப்ட்வேர் பறவைகள். இத்தனை பேர் வீட்டிலும் இவர்கள் கிளம்பும் முன்னரே வீட்டிலிருக்கும் அம்மாக்கள் எழுந்து இவர்களுக்காக சமையல் அறையில் எதையோ அவசர அவசரமாக செய்கிறார்கள். 4:30 மணிக்கே பல வீடுகளில் குக்கர் விசில் அடிக்கிறது. அம்மா டைம் ஆச்சு என்ற அலறலும், இதோ ரெடி ஆயிடுச்சு போயிடாத என்ற பதில் கெஞ்சலும் வீடுகள் தோறும் கேட்கின்றன. காலோடு தலை தெரியாமல் போர்வைக்குள் தஞ்சம் புகுந்து தூக்கம் என்னும் சுகானுபவத்தில் நாமெல்லாம் சொக்கி கிடந்த காலங்கள், கனா காலங்கள். அவை நீடித்தது பெண்களுக்கு மட்டும் இளமை வரைதானே. காலமீது காலமீது கண்ணுறங்கு மகளே, காலமீதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே என்ற பழைய சினிமா பாடல் என் நேசத்துக்குரியது. குழந்தையாக இருந்தவரை மட்டுமே நம்மை தட்டி தூங்க செய்தார்கள். அதன்பின் யார் பெண்களை தூங்க அனுமதித்தார்கள்? ஆண்டாள் எனக்கு பிடித்த கவிஞர்களில் முதன்மையானவர். ஆனால் அவரிடம் எனக்கு புதிரான ஒரே விஷயம், எதற்காக எல்லா பெண்களையும் இத்தனை அதிகாலையில் எழுப்புகிறார்? குருவி எழுந்தது, மாடுகள் எழுந்துவிட்டன, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, நீ மட்டும் ஏன் எழுந்திருக்கவில்லை? ஆண்டாள் அம்மா, குருவியும் மாடும் முந்தின இரவு 6 மணிக்கு உறங்க போயின. நாங்கள் பாலை உரைக்கூத்திவிட்டு கொசுவத்தி ஏற்றிவிட்டு வாசல் பூட்டியிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு குழந்தைகளை எழுப்பி பாத்ரூம் கொண்டு விட்டு எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு படுக்க போனது 11 மணிக்குத்தானே? அதெல்லாம் 6-7 மணிக்கே ஊரடங்கிய அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு என்கிறீர்களா? அப்படியென்றால் பால்காரர் வந்தாச்சு, ஆனே நீ இன்னும் உறங்குதியோ என்று ஒரு பாடலும் அன்றிருந்தே இல்லையே. வாழ்க்கை பயணத்தில் பிரியமான விஷயங்களை இழப்பது இயல்பு. ஆனால் இப்படி இழந்த பட்டியல் ஆணுக்கானதை விட பெண்ணுக்கு எப்போதுமே அதிகம், மிக அதிகம். தூக்கத்தை தொலைக்கிறோம், தோழிகளை இழக்கிறோம், அடையாளங்களை, ஆசைகளை, கனவுகளை, பிரியமானவற்றை, கவிதை எழுதுவதை, பாஸ்கெட்பால் ஆடுவதை, சத்தம் போட்டு சிரிப்பதை என்று பல 100 விஷயங்களை நடுவிலேயே விட்டுவிட்ட எத்தனை எத்தனை பெண்களை நமக்கு தெரியும்? விட்டுவிட பெரிய காரணம் நம் வீடுகளின் அக்னி மூலையில் இருக்கும் அளவில் சிறிய சமையல் அறைகள்தான். அரைப்பதும் கரைப்பதும் பொறிப்பதும் வறுப்பதும் வடிய போடுவதும் வேக வைத்து உரிப்பதுமாக திரும்ப திரும்ப நிகழும் சமையல் வேலை. கையில் அள்ளிய நதிநீர் போல நம் கண்முன்னே நம் வாழ்வின் நேரத்தையெல்லாம் நம்மிடமிருந்து ஒழுக செய்துவிடுகிறது. சமையல் கலைகளின் ராணி, மறுப்பதற்கில்லை. 5 புலன்களையும் ஈடுபடுத்தும் கலை சமையலை தவிர வேறு எது? அடுப்பில் வறுக்கும் பொருளின் நிறத்தை கண் அனுமானிக்கிறது. கொதிக்கும் ரசத்தின் மனத்தை வைத்தே உப்பு ஒரு கல் குறைவு என்று கவனிக்கிறது நாசி. பொங்கும் பாலின் ஓசையை காதுகள் உள்வாங்கி அடுப்பை நிறுத்த கைகளுக்கு கட்டளையிடுகின்றன. ஒரு பானை சோற்றிலிருந்து எடுக்கும் ஒரு சோற்றின் பதத்தை ஒரு விரலின் தீண்டல் உணர்த்துகிறது. நாவில் இடப்படும் ஒரு துளி பாயாசத்தின் முழு சுவைக்கும் உரைக்கல்லாகிறது. ஐம்புலனும் அளந்து சமைத்த உணவில் அன்பும் அக்கறையும் ஒரு ஸ்பூன் சேர்க்கும்போது அந்த உணவு அமிர்தமாகிவிடும். அழியாத ரசவாதம்தான் சமையல். உணவின் வழியாக பெண்களுக்கு பிள்ளைகளோடு ஏற்படும் பந்தம் பல ஆயிரம் ஆண்டுகளாக மரபணுக்களில் கலந்திருப்பது உண்மைதான். மகாபாரத கிளைக்கதை ஒன்றை எஸ் ராமகிருஷ்ணன் ஒருமுறை எழுதியிருந்தார். கிருஷ்ணனின் அரண்மனைக்கு சாப்பிட போனாராம் கோபமிக்க துர்வாசர். அவருக்கு யார் எந்த சமையல் செய்தாலும் பிடிக்காதாம். பிடிக்காத சமையல் செய்தவரை சபித்து விடுவாராம். கிருஷ்ணனின் அரண்மனையில் எல்லோரும் பயந்து நடுங்க ஒரு சமையல்காரர் மட்டும் துர்வாசர் மெச்ச சமையல் செய்து விட்டாராம். என்ன மந்திரம் என்று எல்லோரும் கேட்க, ஒன்றும் பெரிய விஷயமில்லை, அவரின் அம்மாவிடம் போய் சிறு வயதில் என்னவெல்லாம் சமைத்து கொடுப்பீர்கள் துர்வாசருக்கு என்று கேட்டு அதையே சமைத்தேன் என்றாராம் சமையல்காரர். ஆம், மனிதர்களின் ருசி அரும்புகள் பெரும்பாலும் குழந்தை பருவத்தில் தாய் தந்த உணவின் சுவையையே வாழ்நாளெல்லாம் நினைவில் வைத்திருக்கின்றன. ஆனால் இந்த சுவையின் மறுபக்கம்தான் காலம் காலமாக சமையல் அறைகளின் இருண்ட சுவர்களில் பெண்களின் வாழ்வு சிறைப்பட்டிருக்கும் எழுதப்படாத வரலாறு. வீட்டின் மற்ற அறைகளில் உள்ள வசதிகள் எதுவும் இல்லாத பகுதியே சமையல் கட்டு. பெரும்பாலும் மிக குறுகியது. நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது டியூப்லைட் போட்ட சமையல் அறைகளை பார்த்ததே இல்லை. குண்டு பல்புதான். காற்று வசதி இருந்ததே இல்லை. அதிலும் நம் பண்டிகைகள் பெண்களுக்கான டபுள் ஷிப்ட்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் வேறு வேறு பலகாரங்கள். சில தெய்வங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறது, ஏனையவற்றுக்கு பாயசம் தேவையாகிறது. சில பண்டிகைகளுக்கு சர்க்கரை பொங்கல், மற்றவற்றுக்கு பிரியாணி, கேக்குகள், இன்னும் பல. இவை தவிர வடை, அடை, பணியாரம் என்று சாமிகள் பெயரை சொல்லி ஆசாமிகள் கேட்கும் முடிவில்லாத மெனு கார்டு. நல்ல வேளையாக இந்த 30 ஆண்டுகளில் மிக்சி, கிரைண்டர், குளிர்சாதன பெட்டி, கேஸ் அடுப்பு என நம் சமையல் அறைகளில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனாலும் மாறாதது பெண்களின் மூளையின் எல்லா பகுதிகளிலும் ஓடிக்கொண்டிருக்கும் சமையல் செய்திகள். காலை எழுந்தவுடன் சமையலுக்கு மாவு உண்டா, வெங்காயம் இருக்கிறதா, பால் எக்ஸ்ட்ரா வேண்டுமா என உடல் இயக்கம் மாதிரி ஓயாத கேள்விகள். போன தலைமுறை குழந்தைகள் போல் கொடுப்பதை உண்பவர்கள் அல்ல இந்த 100 ஆண்டு பிள்ளைகள். இட்லி, தோசை இவையெல்லாம் கெட்ட வார்த்தை என்று சொல்லும் மகனுக்காக அவசர சப்பாத்தி, கணவரின் மெனுவில் ஒரு குழம்பு, 2 காய்கள், மகளுக்கு டயட் சமையல். விடுமுறை நாட்களில் கூட ஞாயிறு என்றால் என்ன, திங்கள் என்றால் என்ன, எனக்கு எல்லாம் ஒன்றே என்ற சமநோக்கோடு அன்றைக்கும் வீட்டில் வழக்கமான நேரத்தில் எழுந்து வழக்கமான நேரத்தில் சாப்பிடும் பெருசுகள். ஞாயிற்றுக்கிழமை என்றால் மதியத்துக்கு முன் எழுவது பாவங்களில் பெரும் பாவம் என்ற சீரிய கொள்கை கொண்ட இளமை சிங்கங்கள். மற்றவரெல்லாம் லஞ்ச் உண்ணும் போது எழுந்து வந்து எங்கே என் காஃபி என்று கேட்க, எத்தனை சாதனம் வந்தும் என்ன, விடாது கருப்பு ஸ்டைலில் தீராத தொல்லை சமையலறை வேலை. இன்னொரு பக்கம் சமையலறை வேலை என்னை சுழி மாதிரி இழுக்கிறது என்று ஓயாமல் அழுத்துக்கொண்டாலும் நம் பெண்களுக்கு அதை வேறு யாரிடமாவது ஒப்படைப்பதிலும் ஒரு தயக்கம் இருப்பது சுவாரஸ்யமான உளவியல் உண்மை. நானே செய்ய வேண்டும், நான் செய்து தேய்வதை பார்த்து எல்லோரும் நீ மெழுகுவர்த்தி என்று உருக வேண்டும் என்ற இரகசிய தாகம் எப்போதுமே அவர்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. ஆனால் சமையலறையில் வேலை பகிர்வு என்ற கட்டத்தை நோக்கி நம் குடும்பங்களை செலுத்த வேண்டியதுதான் இப்போது உள்ள அவசர அவசிய பணி. இப்படி வேலைகளை பங்கு போடும் வீடுகள் இப்போது 5% கூட இந்தியாவில் கிடையாது என்பது என் கணிப்பு. காலையில் வீட்டு வாசலில் இருக்கும் பால் பொட்டலத்தை அம்மாவிடமும், செய்தித்தாளை அப்பாவிடமும் கொடுக்க குழந்தைக்கு யார் சொல்லிக் கொடுத்தது என்ற ஆ வெண்ணிலாவின் கவிதை நினைவுக்கு வருகிறது. இது என் வீடு. அம்மா சமையல் செய்கிறாள், அப்பா செய்தித்தாள் படிக்கிறார், அக்கா வீட்டை கூட்டுகிறாள், தம்பி விளையாடுகிறான். இதுதானே குடும்ப உறவுகள் பற்றி நம் குழந்தைகள் படிக்கும் இரண்டாம் வகுப்பு பாடம். இது என் வீடு. அப்பா சமையல் செய்கிறார், அம்மா ஓர் ஆராய்ச்சி கட்டுரையை தயாரிக்கிறார். வேலை முடிந்த பிறகு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சமையலை கவனிப்பார்கள், அக்காவும் நானும் கூட உதவுவோம் என்று இந்த பாடத்தை மாற்றியமைப்பதே நல்லது. எங்க வீட்டில் இதெல்லாம் நடக்காது என்கிறீர்களா? என் பாட்டி சொல்வார், வீட்டின் பின்புறம் ஆட்டுக்கல்லில் இட்லி மாவு அரைக்கும் போது அவரின் மாமனார் அங்கு வந்து நிற்பாராம். மாமனார் எதிரில் உட்கார்ந்து கொண்டு மாவு அரைப்பது மரியாதை இல்லை என்று நின்று கொண்டே மாவு அரைப்பாராம். அந்த காலங்கள் மறையவில்லையா? ஆண்கள் வீட்டு வேலைகளில் உதவி செய்வது கொஞ்சமாக ஆரம்பித்திருக்கவில்லையா? அப்படியென்றால் சமையலறை வேலை பகிர்வும் சீக்கிரம் வரும். 10 வயது தாண்டிய மகனுக்கும் மகளுக்கும் சமையலின் ஆரம்ப கட்ட வேலைகளை பழக்கப்படுத்துவது, இந்த வேலைகள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்குமான பொறுப்பு என்ற உணர்வை உருவாக்குவதே பெண்ணின் மீது காலம் சுமத்திய இந்த கல்வாரி பயணத்தை எளிதாக்கும் வழி. இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ப்ரியா.
ஓம் ருத்ரநேத்ராய வித்மஹே சக்தி அஸ்தாய தீமஹி தன்னோ அக்னி பிரசோதயா. சமையல் இது சர்வயோகினி, அறுசுவை தருவா அவள் அன்னபூரணி. சரவண சமையல் இது சர்வயோகினி, அறுசுவை தருவா அவள் அன்னபூரணி. ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா? தீர தீர நாம் மகுதவ மகரித சரவண சமையல் இது சர்வயோகினி, அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. எதிலும் உண்டு கணக்கு நீ நெருப்பு குறைச்சு வணக்கு, பருப்பு வெந்ததும் வாசம் வந்ததும் பாசம் சேர்த்து இறக்கு.
காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
அம்மா செய்யும் சமையல் அன்பை ஊட்டி வளர்க்கும், பாட்டி செய்யும் சமையல் மருத்துவம் இருக்கும். தாயி நினைவூட்டினால் தங்கையோட சமையல், புதுசுவை கூடினால் அண்ணியோட சமையல். மனைவி சமைப்பதில் மனசிருக்கும், தோழி சமையல் தப்பு பிடித்திருக்கும். ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறவு, மருத்துவம் இருந்தால் மகத்துவ உணவு. தீர தீரனா தீர தீரனா தீர தீர.
நீதான் வடப்பள்ளி சொல்றனா? நானு இந்த வெங்கடாசலத்தை பாக்கல, பார்த்த உடனே நீங்க வேலைக்கு வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு,
அதை காப்பாத்துற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்.
சரவண சமையல் இது சர்வயோகினி.
சுவை தருவா அவள் அன்னபூரணி.
வெண்டக்காய் பொரியல்ல கொஞ்சம் தயிர் விட்டு இறக்குனே வழவழப்பான வெண்டக்காய் மோர் மோர்னு இருக்கும்.
நண்பன் வீட்டு உணவு உரிமையாக இருக்கும், பிள்ளை போடு உணவு கடமை சொல்லி கொடுக்கும், ஏற்ற தாழ்வை போக்கும் சமபந்தி உணவு பகை நட்பாக்குமே எதிரி வீட்டு உணவு.
ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும்.
உணர்த்திடுமே விழா கால உணவு, நம்மாயுளையே கூட்டும் அம்மா மண் பானை உணவு.
கீரை நிறம் வராம இருக்கணும்னா கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துக்கணும், கொஞ்சம்தான்.
ஒவ்வொரு உணவும் தனித்தனி சிறப்பு, சமையலில் வாழ்க்கை தத்துவம் இருக்கு. தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா சரவண சமையல் இது சர்வயோகினி. மறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும், சமையல் ஆறு வகை கலை அல்லவா. தீர தீரனா மனிதவ மகரிச சரவண சமையல் இது சர்வயோகினி. அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.